ஓம் சிவாய நமம். சைவம் டாட் காகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. தலைப்பு மார்கழி சிந்தனை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பள்ளி எழுச்சி. வழங்குபவர் சங்கர நாராயணன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
இடையவனே இறை கருணையினால் கலந்தாண்டு கொண்டருடையவனே என்னை விட்டுடுவதை கண்டாய். விரல் வேங்கையுந்தோல் உடையவனே அமன்னி உத்தர கோசமங்கைக்கரதே கடையவரே தளர்ந்தேன் எம்பீரான் என்னை தாங்கி கொள்ளே என்னை தாங்கி கொள்ளே. ஞானமே வடிவமாய் விளங்குகின்ற எல்லாம் வல்ல சித்திலாண்டவனுடைய திருமுருள் இஞ்ஞான்றும் வியாபகமாக எங்கும் திளைத்து செழித்து ஓங்கவும் குருவருள் நெறி பரவவும் மார்கழி சிந்தனை என்கின்ற சிறந்த இளைஞான வேள்வியிலே இன்றைய தினம் பெருமானுடைய கருவறை திருப்பெருந்துறையிலே விடிய காலையாக இருக்கின்ற அருணோதயத்தில் அடியார் கூட்டங்களெல்லாம் செழித்து ஓங்கி ஒரு பக்கமாக நிற்க திருக்கோயிலில் கருவறைக்கு முன்னாலே காணாத அறிவிற்கும் உருவிற்கும் காரணமாம் நீழ்நாக அணிந்தார்க்கு நிகழ்வுரியான சிவலிங்க திருவேணியினுடைய அருஜோதி பிரகாச வடிவத்தை பார்ப்பதற்காக ஆன்ம கோடிகளாக விளங்குகின்ற உயிர்களெல்லாம் இறைவன் கொடுத்த உடலை தாங்கி இந்த உடலுக்குள் இறைவன் எல்லாமல்ல இறைவனாக இருக்கின்ற திருப்பெருந்துறை பெருமான் சிவ திருமேனியாகத்தானே எழுந்தருளி இருக்கின்றான் என்ற நினைப்பு ஒரு பக்கம் அவர்களுக்கு இருக்க புற அடையாளமாக திருப்பெருந்துறையிலே கருவறையிலே நின்று வடிவாசக பெருமான் தன் வடிமொழிகளாலே உலக சிந்தனையோடு உலகத்தார் கருத்து ஒவ்வாத நிலையில் ஆகாது என்பதற்கு விளங்கி உலகத்தாரோட ஒற்ற ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் என்ற திருவுருள் வாக்கிற்கிணங்க தானும் அவர்களைப் போல பாவனையினாலே அவர்களுக்கு பின் ஒருவருக்கு பின் ஒருவராகத்தானே திருப்பெருந்துறையிலே இருந்து அருளி செய்கின்ற பாடல் திருப்புள்ளிகள். உறக்க நிலையிலே ஆன்மா எந்த காலத்திலும் இருக்கிறது. காலையிலே எழுந்தவுடனே குளித்து விட்டு நீராடி விட்டு திருநீர் அணிந்து சிவமாலையை கழுத்தில் தாய்த்து சிவ சித்தனையோடு இருந்தாலும் கூட அந்த ஆன்மா உறக்கத்தில் தான் இருக்கிறது. அது விழிப்பு நிலைக்கு வரவில்லை என்பது திருவூரருடைய திருமந்திரத்தினுடைய ஆதாரமான கருத்து. மனிதனுடைய ஆயுளிலே பேசுகிற போது பாதி போகிறது. அவன் இனிய இல்லற நெறியிலே ஈடுபடுகிற போது அதற்கு மேல் பாதி போகிறது. உறங்குகிற போது முழுமையாக போய்விடுகிறது என்பது திருவூரருடைய கருத்து. ஆனால்தான் பெரியவர்கள் ஞானிகள் எல்லாரும் ஒரு நாள் ஒரு இரவுக்கு 2 மணி நேரத்திற்கு மேல் உறக்கம் கொள்ளக்கூடாது என்று எண்ணினார்கள். தூங்கி கண்டார் சிவலோகம் தம்முள்ளே, தூங்கி கண்டார் சிவயோகம் தம்முள்ளே, தூங்கி கண்டார் சிவபோகம் தம்முள்ளே. சிவலோகம் வேறு, சிவயோகம் வேறு, சிவபோகம் வேறு. இறைவன் எழுந்தருளி இருக்கின்ற சன்னிதானமாக விளங்குகின்ற திரு இடத்திலே நாம் இருப்போமே ஆனால் அது சிவலோகம் என்று பெயர். இறைவனும் நாம் இருக்கிற இடம், அதுல ஏகபோகம் கிடையாது. தூங்கி கண்டார் சிவலோகம் தம்முள்ளே, தூங்கி கண்டார் சிவயோகம் தம்முள்ளே, தூங்கி கண்டார் சிவபோகம் தம்முள்ளே. அப்ப சிவயோகம் என்பது வேறு, சிவபோகம் என்பது வேறு. இறைவனை நாம் ஏகாந்த நிலையிலே இருந்து இருந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து அனுபவிப்பதற்கு சிவபோகம் என்று பெயர். ஒரு பொருளை அனுபவிப்பதற்கு போகம் இருந்தது. திருமூலர் நான்கு சொல்லுகிறார், தூங்கி கண்டார் சிவலோகம் தம்முள்ளே. அடுத்தது, தூங்கி கண்டார் சிவயோகம் தம்முள்ளே. யோகம் என்று சொன்னால் இறைவன் நம்மோடு இருப்பாரே தவிர அவனோடு நாம் பேரானந்தத்தை அனுபவிக்க முடியாத நிலை சிவயோகம். சாமி நம்ம யோகத்தில் இருக்காருன்னா இறைவன் தனியா இருப்பார், நாம தனியா இருப்போம். இதை தெளிவுபடுத்தியவர்கள் இரண்டு அருளாளர்கள் தான், ஒருவர் உமாவதி சிவம், மற்றொருவர் பாம்பன் சாமி. பாம்பன் சுவாமிகள் தான் இந்த சிவயோக நெறியை தெளிவுபடுத்தி சொன்னாங்க. அது யோகம்னா என்னையா, எல்லாரும் யோக யோகம் போயிட்டு இருக்கீங்களே. சாமியல் காலத்தில் நடந்த சர்ச்சு நம்புலே, வாங்க நம்புலையர் தெருவிலே நிகழ்ந்த நிகழ்வுகள் எல்லாம் ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் இருக்கிறது. கேள்வி பதிலாக வினாவிடையாக சுவாமிகள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நம்புலையர் தெருவிலே நடந்த குறிப்பேற்றுள்ளது. சுவாமிகள் அது என்ன மீதி, அது இந்த இன்னொன்று அதுக்கு முன்ன இருந்தாங்க சிவசுப்பிரமணிய பக்தஜன சபை இருந்தார். என்ன நகர், புதுப்பாக்கம், புதுப்பாக்கத்தில் அமர்ந்திருந்த புதுப்பாக்கத்தில் சுவாமிகள் இருந்த போது வெளிப்பட்டதுதான் பரிபுராந்த போதத்தினுடைய சிவசூரிய பிரகாசம். அங்கதான் உரை எழுதினார்கள், தலையாரி தெருவில் தான் உரை எழுதினார்கள் என்று வெளிப்படையாக இருக்கிறது குறிப்புகள். காரணம், சுவாமிகள் யாரை சந்தித்ததே கிடையாது அந்த காலத்தில். உணவு கொண்டு வந்து கொடுத்தவர்களை தவிர வேறு யாரை சந்தித்தது. சேர்ந்து இருந்தேன் சிவபங்கை தன்பங்கனை, அது சிவலோகம். சேர்ந்திருந்தேன் சிவபோதியின் நீழலில், அது சிவயோகம். சேர்ந்திருந்தேன் சிவநாமங்கள் ஓதி, அது சிவபோகம். இப்ப யோகம் என்ற சொல்லுக்கு கூடுதல் என்று வரும், யோகம் என்ற சொல்லுக்கு கூடுதலும். எதோடு எது கூடுது? ஒரு பொருளோடு ஒரு பொருளை நினைத்து மனம் முன்னி இருக்குமானா அதற்கு யோகம் இருக்கு. ஆனா அதுல லாபம் இல்லைன்னு இருப்பான், தெளிவான பாட்டு, அதுல லாபம் இல்லையா. இப்ப எங்க பாருங்க யோகா கிளாஸ், காரணம் அவர்களுக்கு தெளிவு பெறாமலே இருக்க வைத்து விட்டார்கள் நம் முன்னோர்கள். நம் பெருமக்கள் இருக்கிற நிலையங்கள், இருக்கிற ஸ்தாபனங்கள். யோகமானது சிவபெருமானும் ஆன்மாவும், இறைவனும் ஆன்மாவும் பக்கத்துல பக்கத்துல அமர்ந்திருக்கிற நிலைதான் யோகம். அதனால ஆன்மாவுக்கு என்ன லாபம், யோகத்தால் ஆன்மாவுக்கு என்னதாகும். கந்தர் அலங்காரத்தில் யோகத்தை அருணகிரிநாத சுவாமி சரியான முறையில் கண்டித்தார். யோகம் தேவையில்லை, சரியான கண்டிப்பு தேவையில்லை. என்ன கோபத்தார சொன்னார் அருணகிரியார், எதுக்கு அங்க போய் அப்படின்னு. காட்டி குரத்தி பிரான் பதத்தை கருத்தை புகட்டில் வீட்டில் புகுதல் மிக எளிது. விழிநாசி வைத்து மூச்சை உள்ளே ஓட்டி பிடித்து ஓடாமல் சாதிக்கும் யோகிகளே, நீங்கள் காலத்தை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள், காலத்தை வென்றிருக்கு. அதனால என்ன லாபம், உடம்பு பத்து வருஷம் பின்னால போறத, பத்து வருஷம் முன்னால போறத, பத்து வருஷம் பின்னால போகும்போது நீ இருந்து என்ன சாதிக்க போற, பத்து வருஷம் முன்னால போறத யோகத்தால பத்து ஆண்டுகள் பின்னால போகுது, அவ்வளவுதானே. அந்த பத்தாண்டுகள் வினை சேர்த்துக் கொள்வாயேன்னு கணிகமணி உரை எழுதியிருப்பார். அப்பொழுது யோகம் என்று சொன்னால் பாம்பன் சுவாமிகள் தான் தெளிவா எழுதினாங்க. யோகம்னா என்னன்னா, யோகம்னா மணமகள் மணமகன் இரண்டு பேரும் தாலி கட்டுவதற்கு முன்னாலே மணமேடையிலே ஒன்றாக அமர்ந்திருப்பார்களே, ஆனா அதுக்கு தான் யோகம்னு பேர். யாருங்க அது மேல விளக்கு தர முடியாது, இதுக்கு மேல விளக்கு தர முடியாது. சாமி பாட்டு உள்ளூர் சுப்பிரமணியம், உள்ளூர் சுப்பிரமணிய பதிகம்னு சொன்னது ஏதோ ஒரு கோயிலை சார்ந்து பாம்பன் சாமி பாடினது இல்ல. உள்ளே இருக்கிற தகராலய குகையாக இருக்கின்ற இருதய கமலத்திலே இருந்து ஒளி ஒன்று போகுதுன்னாரு. அது வடக்கு நோக்கி போகுதா அந்த ஒளி வட. நம்ம எழுந்த உடனே இருதயத்தை தொட்டு கும்பிடணும்னார் பாம்பன் அடிகளார். ஞாபகம் வச்சு கொள்ளுது, காலையில எழுந்த உடனே இருதயத்தை தொட்டு கண்கள்ல ஒத்து கொள்ளணும்னார். தகராலய ரகசியம் படித்தவர்களுக்கு தெரியும். ஏன் சொன்னாருன்னா, அங்கதான் குமார பெருமானுடைய அருள் வீட்சண்யம் தங்க ஒளி போல வடக்கு நோக்கி போகுதான். தங்க ஒளி போல் வடக்கு நோக்கி செல்கிறதா. இந்த ஒளியைத்தான் நக்கீரர் பெருமான் சேன் விளங்கி அவிரொளி அவிரொளின்னு பேரு. நேத்த நம்ம ஐயாவுங்க அந்த அந்த இடத்துக்கு போனாங்க, அதை சொல்லுவாங்கன்னு நினைத்திருந்த திருவர். அந்த இருதய கமலத்திலே ஒரு குகை இருக்கிறது, அந்த குகைக்குள்ள ரொம்ப அழகா கிட்ட நெருங்கினாங்க. அதற்குள் ஒரு தங்க கம்பி போகுதுன்னு வாரியார் சுவாமி எழுதிட்டிருக்கார். இது பாம்பன் சாமிகள் சொன்னதுப்பா, நான் சொல்லலன்னு எழுதியிருந்த. தங்க கம்பி அதனுடைய கூறு வடக்கு நோக்கி போகுதான். அந்த ஒளிக்கு சேன் விளங்கி அவிரொளி, நிக்கீரன் சொல்ற அவிரொளி உலகம் உப்ப வளர் நேர்வு திரிதறி வளர் புகை ஞாயிறு கடற்கண்டாங்கி ஓவர இவைக்கும் சேன் விளங்கி அவிரொளி. நான் நீண்ட காலத்துக்கு முன்ன ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்ன மார்கழி மாதத்துல மயிலாப்பூரில் நம்ம ராமகிருஷ்ண மடாலயத்துல திருமுருகாற்றுப்படை 15 நாள் பேசினேன். சுவாமிகள்லாம் ஒலிப்பேழை எடுத்து வச்சுட்டாங்க, பாராட்டினாங்க. திருமுருகாற்றுப்படை இவ்வளவு தெளிவா பேரானந்தமா அந்த தலைவரே இருந்தாங்க, விமலானந்த சுவாமிகள் நினைக்கிறேன். ஒரு அன்பர்கள் ஏற்பாடு பண்ணாங்க 15 நாள். அற்புதமானவர். இப்ப உறங்குவது என்பது வேறு, தூக்கம் என்பது உறங்குதல் என்பது. உடல் களைப்புக்காக சாய்வதற்கு உறங்குதல் இது. சும்மா தலகாணி எல்லாம் போட்டு போட்டியில் படுத்துட்டோம்னா அது தூக்கம் தான். மனிதன் தூக்கத்தில் இது யோகம். இறைவனோடு நான் சிந்தித்துக் கொண்டு இறைவன் நமக்கு அருகாமையில் இருக்கின்றான் என்று எண்ணிக்கொள்வது ஒரு யோகம். சரியையும் கிரியையும் புதுமண கோல சடங்கன திணைத்து கொளவும். பாம்பன் சாமி உள்ளூர் சுப்பிரமணிய பதிகத்துல கடைசி பாட்டு 100வது பாட்டு. சக யோகமெனில் மணவரையில் மணமகளும் இருக்கின்ற தரம் என அறிந்து கொளவும். ஞானத்துக்கு போறார். அபிமானம் அச்சம் துறந்து அணைதல் ஞானம் எனவே உச்சி உணர்வீர். கணவனும் மனைவியும் தலைவியும் தலைவியும் ஏகாந்தத்திலே கூடியிருந்து அனுபவிப்பார்களேயான அதற்குத்தான் சிவபோகம்னு பேரு. அதான் இப்ப யோகத்தாலே பயன் கிடையாது, நீ உறங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். நான் தூங்கு நமக்கு வந்து சாப்பிட்ற நாழி, உறங்க வேலை செய்யற நாழி, நடக்கிற நாழி எல்லாத்த காட்டுலாம் அதிகமா தூங்குறது தான் ஏழமா. காந்தியடிகள் ஒரு நாள் ஒன்றுக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே உறங்க மாட்டார். வைத்தியம் குறிப்பு சொல்கிறது, உறங்காமல் இருப்பவனுக்கு நடை வீறு நடையாகத்தானே வரும் என்று வைத்தியத்தினுடைய குறிப்பு சொல். வேகமா நடப்பாங்க. தூங்கிக் கண்டார் சிவலோகம் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவயோகம் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவமோகம் தம்முள்ளே, கடைசிய நாலாவது வரி நமக்கு திருமந்திரத்துல எந்த பாடல எடுத்தாலும் நாலாவது வரி நமக்கு இருக்கும், மூணு வரி பொதுவா திருந்தி கொள்வதற்காக அமைக்கப்பட்ட நீதி மூன்று வரியில் இருக்கும், நான்காவது வரி நமக்குன்னு திருமூலர் பாடிப்பார். அட பாவி தூங்கியே காண்பார். கடைசி வரி இந்த திருமந்திரத்தை இந்த பகுதியை கையாளாத அருளாளர்கள் கிடையாது. இந்த பகுதி அந்த ஒரு பாட்டு இருக்குது இல்லையா, அந்த பாட்டை கையாளாத துறவிகள் கிடையாது, அருளாளர்கள் கிடையாது, ஞானிகள் கிடையாது. குருஞான சம்பந்தர் இந்த பாடலை மேற்கோள் காட்டி எழுதுவார். மாதவ சிவஞான யோகிகள் இந்த பாடலுக்கு ஒன்பது பாடல் உரை எழுதியிருப்பாங்க, உரை போல எழுதியிருப்பாங்க சிவஞான பாஷ்யம். சித்தம்பர நாடிகள் இந்த பாடலுக்காக மூன்று பாடல்கள் துகளல் போதத்துல உரை எழுதியிருப்பார், மூன்று பாடலா எழுதியிருப்பார். பாம்பன் சுவாமிகள் இந்த பாடலுக்கு மூன்று பாடல் உரையாகத்தானே பரிமளானந்த போதத்துல காட்டியிருப்பார். இந்த பாடலுக்கு வள்ளல் பெருமான் ஒரே ஒரு பாடல் உரை. தூங்குக நீ என்கின்றாய் நான் தூங்குவனோ தோழி, வள்ளலா இருப்பார். எந்துரை வருமோர் தருணம் இது தூக்கம் தான் வரும், சிந்தனை தான் ஆன்மாவுக்கு முக்கியம். கேள்வி இல்லாதவர்களுக்கு ஞானம் பிறக்காது. வள்ளலார் எழுதியிருப்பாங்க வசன பாகத்துல, கேள்வி இல்லையானால் ஆன்மாவுக்கு ஞானம் இல்லை. நல்ல வாய்ப்பு உருவாசகத்தை முழுமையா சிந்திப்பதற்கு சென்னை மாநகரத்துல எல்லா இடங்களிலும் நல்ல வாய்ப்பு இல்லையாது, பெரிய வாய். எனவே யோகம் என்பது இறைவனோடு ஒன்றாக இருத்தல், அதனால லாபம் இல்லை. ஏன் இது சொல்ல வந்தாருன்னா, அடிகளாரும் மற்றவர்களும் சரியையிலேயே நின்று விடாதீர்கள், கிரியை நெறியிலேயே நின்று விடாதீர்கள், யோகம் என்ற பாசாங்கில் ஒளிந்து கொள்ளாதீர்கள் எழுதினார் நம் அருளாளர்கள். யோகம் என்ற பாசாங்கில் ஒழித்து கொள்ள ஞானத்துக்கு வர பாம்பரடிகளார் சொன்னார், ஒரு பறவை பறக்க வேண்டுமேயானால் இரண்டு சிறகுகள் அதற்கு அவசியமாக தேவைப்படுகிறது, ஒன்று துறவு மற்றொன்று ஞானம். ஒன்று துறவு மற்றொன்று சுவாமி அதுக்கு டெபினேஷன், அதாவது அதற்கு விரிவுரை எழுதியிருப்பாங்க. என்னன்னா துறவு என்று சொன்ன உடனே உன்னை கண்ணாடை கட்டிக்கொண்டு கமண்டலம் எடுத்துக்கொண்டு கண்டம் ஏந்தி காட்டுக்கு போகும்படியாக நான் சொல்லல. அப்ப எது துறவு? ஞான சம்பந்தர் என்ன சொன்னாரோ அதன் வழி நிற்போமே ஆனால் அது துறவுன்னு பாம்பரடிகளார். பாம்பன் ஞான சம்பந்தர் என்ன சொன்னார், பிறவி அறுப்பீர்கள் இறைவன் ஆரூர் அரை மறவாது எத்திமில் துறவியாகுமே. ரெண்டு வரியில பண்ண திருவாரூரிலே சமணர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள், ஞான குழந்தை நின்று கேட்கிறது, நீங்கள் யார், எங்கே போகிறீர்கள், ஏன் நிர்வாணமாக போகிறீர்கள், நாங்கள் துறவியினர். மற்றவர்கள் போகிறார்கள், கல்லாடை புனைந்து போகிறவர்களை ஞான குழந்தையாகி திருஞான சம்பந்த பிள்ளையார் திருவாரூர் வீதியிலே நின்ற வண்ணமாகத்தானே நின்று, சுவாமி நீங்கள் எங்கே போகிறீர்கள், என்ன நிகழ்வு, நாங்கள் துறவியினர். எல்லாவற்றையும் துறந்தீர்களான, எல்லாவற்றையும் துறந்துட்டோம், வீடு மாடு செல்வம் மனைவி மக்கள் இறைவன் பேரு இறைவன் எல்லாவற்றையும் துறந்துட்டோம், நீங்க எப்படி துறவியாக முடியும்? ரெண்டு வரி, பிறவி அறிப்பீர்கள் இறைவன் ஆரூரனை மறவாது ஏற்றுவின் துறவியாகும். அவனை மறவாது சொல்லியது இந்த இரண்டு வரி திருவாரூரிலே பாடிய பதிகங்கள் எல்லாம் ஞானசம்பந்த பெருமான் இரண்டு வரியில தான் பாடியிருப்பார். என்ன கேள்வி கேட்டு பதில் சொல்லுவார், கேள்வி கேட்டு பதில் சொல்வார் எல்லாரையும். அதை கூட அந்த பாடலை கூட பாம்பன் சுவாமிகள் தகராறு ரகசிய குறிப்பில் வெளியிடுகிற போது என்ன சொன்னார்னா, சம்பந்த சுவாமிகள் சம்பந்த ஞான சம்பந்த பிள்ளையார் சொன்னது போல நீங்கள் அமர்ந்து சிவயோக நிலையிலே நிற்பீர்களேயானால் அதுதான் திருவாரூர். இப்ப மூலாதாரம் சுவாதிஷ்டானம், மணிபூரமும், அநாகதம், சுத்தியாத்தின்னு சொல்றாங்க இல்லையா. இதுல முதல் பீடம் நமக்கு திருவாரூர், முதல் பீடமே திருவாரூர். மண் தத்துவம்
சேர்ந்திருந்தேன் சிவமங்கை தன்பங்கனை சேர்ந்திருந்தேன் சிவபோதியின் நீழலில் சேர்ந்திருந்தேன் சிவநாமங்களோதி சேர்ந்திருந்தேன் சிவநாபடி தந்துரை.
அப்போ அன்மாவுக்கு உறக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு எல்லாவற்றையும் குறைச்சு.
வெறும் சரியினாலும் இந்த உடம்பு கிடைத்தேற முடியாது, வெறும் கிரியினாலும் இந்த உடம்பு கிடைத்தேற முடியாது, வெறும் யோகத்தாலும் இந்த ஆன்மா கிடைத்தேற முடியாது. இந்த ஆன்மா கிடைத்தேற வேண்டுமே ஆனால் சிவஞான சித்தியாரிலே அருள்நந்தி சிவன் சொன்னது போல மந்திரங்களால் மருந்துகளால் வாய்த்த மருந்துகளால் ஔஷதங்களால் பயனில்லை, ஞானத்தால் தான் ஆன்மா விடுவில்லை.
அதை இப்படி சான்றோர்கள் வகுத்தார்கள்னா கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை
நெட்டை கூடுதலும் சமாதி என்பதும், சமாதி என்பது உயிரோடு இருக்கிற போது ஆண்டவரோடு நெருங்கி இருப்பதற்கு தான் சமாதின்னு பேர். செத்து போனவரும் பூமியில வச்சுட்டா அது சமாதின்னு பேர். நம்முடைய அத்தியாச்சிரம சுத்தாத்திர வைதீக சைவ சித்தாந்த சிவஞான பாரவாகிய பாம்பன் சுவாமிகள் தான் உயிரோட பூமிக்குள்ள இறங்கினாரு, உயிரோட பூமியிலிருந்து மேல வந்தார்.
வேறு யாராவது வந்திருக்காங்கன்னா எனக்கு தெரியல.
அவர் ஒருத்தர் தான் 35 நாள் உள்ள இருந்தாரு, 35 நாள் கழித்து வெளியில வந்தார். வேற யாராவது இப்ப நான் சொல்றேன் நீங்க சொல்றீங்க என்ன பூமிக்குள்ள வைங்க, அவன் பாப்பா 2 நாள் பார்த்து மொத்தமா மண்ணை தள்ளிட்டு போயினே இருந்துருவான் லாரி கிட்ட சொல்லி, சார் முடிஞ்சு போச்சு சார், அதெல்லாம் ஒண்ணு வேலைக்காகாது, என்ன பண்ண போறாங்க தள்ளுங்க. அது அது ஒரு அவதார புருஷர் பாம்பன் சுவாமி. அதனால அந்த நெறி திருப்பெருந்துறை என்பது உடம்பு, ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து திருப்பள்ளி விஷயம் சும்மா கதை சொல்லிடுவோம். திருப்பெருந்துறை என்பது இந்த உடம்பு.
இந்த உடம்புக்குள்ளே ஆன்மா, ஆன்மாவாகிய உயிரானது அங்கு இங்கு அலைந்து ஓடுகின்ற நிலை இருப்பதுதான் சேர்த்திதழ் கமலங்கள். சேர்த்திதழ்
அதற்குள்ளே இருக்கிற முளைத்திருக்கிற கமலம்தான் தகராலயமாகிய இருதய குகை. அந்த குகைக்குள் கண்டவர்கள்தான் இறைவனை கண்டவர்கள்தான் அருளாளர்கள். அப்படி கண்டவர் மணிவாதக பெருமான் இருதய கமலத்தில் உள்ளே இருக்கின்ற குகையில் இறைவனாயிருக்கிற சிவபெருமானை ஒளிவடிவாக கண்டுவிட்டேன் என்று முதல் பாடலையும் 2 பாட்டிலையும் சொல்லியிருக்கார்.
நாம வந்து புற அடையாளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகும், கொஞ்சம் கொஞ்சமா விலகும். இல்லைன்னா பட்டத்தான் நம்மளை சபிப்பார். இந்த பாவி 80 வயதாகி கூட கையில மணி வச்சுக்கணும், அது வச்சுக்கணும், இது வச்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா.
நீற்றை புனைந்தென்ன நீ நீராட போயென்ன மாற்றி பிறக்க வகையறிந்தாயில்லை எழுகோடி மந்திரம் நீ என்ன கண்டாய்.
திருமுறையில தான் சொல்லுகிறது, வெளியில சொல்லலை. என்னுடைய பாட்டனார் பாம்பன்சாமி சீடரா இருந்தவர் அடிக்கடி இந்த பாட்டை என்கிட்ட சொல்லுவாரு, சும்மாவே மணி அடிச்சுட்டு இருக்க கூடாது, உள்ள பார்க்கணும் இறைவனை. இறைவனை குகனை உள்ள பாரு, குகனை உள்ள உட்கார்ந்து தியானம் பண்ணிப்பாரு. வெறும் விபூதியும் மணி அடிச்சிருந்தா எத்தனை வருஷம் இதே செஞ்சுட்டு இருப்பீங்க.
அப்போ ஒரு பாட்டு சொல்லுவாரு, நீற்றை புனைந்தென்ன நீ நீராட போயென்ன மாற்றி பிறக்க வகையறிந்தா இல்லை எழுகோடி மந்திரம் நீ என்ன கண்டாய்.
நீ எப்ப கிடைத்த. இன்னொரு பாட்டுல சொல்வார் பட்டினத்தார் 11ஆம் திருமுறையில் பூஜை பண்ணிட்டு கட்டி சுருட்டி கக்கத்தில் வைப்பார் அவர்கள் கருத்தில் ஒரு நாளும் வையாரு. கட்டி பூஜை பெட்டிய கட்டி சுருட்டி கக்கத்தில் வைப்பார் கருத்தில் வையாரு.
அப்போ இறைவனை உள்ளமாகி இருதய கமலத்திலே எழுந்தருள செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய விதிமுறை. இப்பொழுது திருப்பெருந்துறையிலே வந்திருக்கின்ற அடியார் கூட்டங்களை எல்லாம் மணிவாசக பெருமான் ஒரு பக்கமாக பார்க்கிறார். பார்த்து ஒரு பக்கம் இவர்கள் நிலையிலே நான் இல்லை என்பதை நயமாக எடுத்து சொன்னார். மற்றொரு பக்கம் என்ன சொல்கிறார், இந்த ஆன்மாக்கள் இதே நிலையிலே இருந்து விட்டால் இறைவா உன் திருவடியை எப்படி அடைய முடியும். 2 கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார், இப்படியே நெத்தியில எல்லாரும் விபூதி போட்டுக்கணும், உத்தராட்சம் எல்லாம் அடிஞ்சுக்கிறது, கையில பூ எடுத்துக்கிறது, இப்படியே வந்திருந்தாங்கன்னா உன்னை எப்ப உள்ள பார்ப்பாங்க? உள்ள பார்க்க முடியாது.
இவர்கள் நெறியிலே அடியேன் இல்லை இறைவா என்னை நீ ஆட்கொள், நான் உனக்கு அடிமை என்று சொல்ல பாடல்ல சாமிகள் சொன்ன